அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. அக்டோபர் திங்கள் 30 நாள் புதன்கிழமை. இந்த நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் இலங்கையின் திருகோணமலையில் மற்றும் ஒரு கிராமத்தில் மீள் குடியேறும் தமிழர்கள் தங்கள் நிலங்களை இழக்கும் நிலை ஏற்படுவது குறித்த செய்திக்குறிப்பு.
தாங்கள் மீள் குடியேறிய அந்த பிரதேசங்களிலே தங்களுடைய வாழ்க்கையை புதிதாக ஆரம்பித்திருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே அவர்களுடைய காணிகளை பறிக்கின்ற ஒரு முயற்சி எடுக்கப்பட்டிருப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது.
இலங்கையின் வடக்கே அமெரிக்க உதவியுடன் 5000 குடும்பங்களுக்கு வாழ்வாதார உதவி திட்டம் தொடங்கவிருப்பது பற்றிய செய்தி.
5000 குடும்பங்களுக்கு பணம் கொடுத்து 2 வருடங்களில் அவர்களுக்கு ஒரு நல்லதொரு நிலையை ஏற்படுத்தக்கூடிய சில திட்டங்களை எல்லாம் அவர் வகுத்துள்ளார். அந்த திட்டங்கள் சம்பந்தமாக பேசினார்.
தமிழ்நாட்டில் 2011 ஆண்டில் 7 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட பரமக்குடி கலவரம் குறித்து ஆராய்ந்து ஆணையத்தின் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருப்பது பற்றிய செய்தி. பின்னர் பலகணியில் தமிழ்நாட்டில் மத்திய தர வர்க்கத்தை கவர பெருவணிக வளாகங்களில் டாஸ்மாக் மதுக்கடைகள் பெட்டகம் ஆகியவை கேட்கலாம்.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் விமல் சொக்கநாதன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
சீனாவின் டியனன்மென் சதுக்கத்தில் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை நடந்த கார் விபத்து சம்பந்தமாக 5 கைது செய்யப்பட்டிருப்பதாக அறிவித்துள்ள சீன போலீசார் முதல் தடவையாக இந்த தாக்குதலை பயங்கரவாத தாக்குதல் என்று விவரித்திருக்கிறார்கள். விபத்தில் உயிரிழந்த உல்லாச பயணிகள் இருவரோடு காரில் பயணம் செய்த 3 சீன போலீசார் முதல் தடவையாக அடையாளங்களோடு வர்ணித்திருக்கிறார்கள். காரிலே ஒரு மனிதன், அவனுடைய மனைவி மற்றும் தாயார் உட்பட 3 சீனாவின் ஜின்ஜியாங் பிராந்தியத்தின் உய்குர் என்ற சிறுபான்மையின முஸ்லிம்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். காருக்குள் கத்திகள், இரும்பு தடிகள், மத கோஷங்கள் கொண்ட கொடிகள் இருந்தன என்றும் உல்லாச பயணிகள் கூடத்திற்குள் மோதி கார் தீப்பற்றி எரிந்தது என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் பற்றி கைது செய்யப்பட சந்தேக நபர்கள் 5 உய்குரின பெயர்களை கொண்டிருந்தார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
சஹரா பாலைவனத்தில் அல் கைதா இயக்கத்தினரால் பணைய கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டிருந்து தற்போது விடுவிக்கப்பட்டு நாடு திரும்பியிருக்கின்ற 4 பேரையும் பிரான்ஸ் அதிபர் பிரான்சுவா ஒலாந்து நேரில் சென்று வரவேற்றார். மேற்கு பாரிஸில் இருக்கின்ற இராணுவ விமான தளம் ஒன்றில் அவர்களுக்கு அருகே நின்றபடி பேசிய அதிபர் அவர்களின் தைரியத்தையும் உறுதிப்பாட்டையும் பாராட்டி பேசினார்.
Je veux exprimer la gratitude de la France à l'égard du président du Niger.
நைஜரின் வடக்கு பகுதியில் பிரான்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான யுரேனிய சுரங்கத்தில் இருந்து இவர்கள் 3 முன்னர் கடத்திச் செல்லப்பட்டனர். இவர்களை விடுவிக்க 2 கோடி யூரோ கப்பம் செலுத்தப்பட்டதாக பிரான்சின் முன்னணி நாளிதழ் வந்திருக்கின்ற தகவலையும் அதிபர் பிரான்சுவா ஒலாந்து மறுத்து பேசினார்.
ஜெர்மன் ஆட்சித் தலைவியின் அதிமூத்த வேவுத்துறை அதிகாரிகள் அமெரிக்க வேவுத்துறை அதிகாரிகளை இன்று வெள்ளை மாளிகையில் சந்திக்கிறார்கள். அஞ்சலா மெர்க்கல் அம்மையாரின் கைத்தொலைபேசி உரையாடல்களை அமெரிக்கர்கள் ஒட்டுக்கேட்டார்கள் என்று கடந்த வாரம் அறிக்கைகள் வெளியானதை தொடர்ந்து இந்த சந்திப்பு நடைபெறுகிறது. இதற்கிடையே வாஷிங்டனில் உள்ள ஜெர்மனியின் தூதரகத்திலும் ஒட்டுக்கேட்டல்கள் நடைபெற்றன என்பதை ஜெர்மனியின் வெளிநாட்டு ஒற்றாடல் பிரிவின் தலைவர் மறுத்திருக்கிறார். தோழமை நாடுகளின் தொலைபேசிகளை ஒட்டுக்கேட்பது அமெரிக்கா மட்டும்தான் என்று சொல்ல முடியாது என்று அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு பிரிவின் இயக்குநர் நேற்று கூறியிருந்தார். ஜெர்மனி இதனை உறுதியாக மறுத்திருக்கிறது. இதற்கிடையே ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியுள்ள அமெரிக்க கண்காணிப்பு வேவு நடவடிக்கைகளை நிறுத்துவதா இல்லை மீண்டும் தொடர்வதா என்று அமெரிக்க அதிகாரிகள் இன்னமும் முடிவு எதையும் மேற்கொள்ளவில்லை என்று வெள்ளை மாளிகையின் மூத்த அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள்.
இந்தியாவின் மந்தமடைந்து வரும் பொருளாதார வளர்ச்சிக்கு நடுவிலும் அங்கு நிதி நெருக்கடி ஏற்படக்கூடிய அச்சமில்லை என்று மத்திய வங்கியின் ஆளுநர் ரகுராம் ராஜன் கூறியிருக்கிறார். கடந்த மாதம் பதவியேற்றதன் பின்னர் சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு அளித்திருக்கின்ற 1வது செவ்வியாக பிபிசியிடம் பேசிய ரகுராம் ராஜன் 1991 ஆண்டில் சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து நிதி மீட்பு உதவி பெற்றதை போன்ற ஒரு நிலைமை இம்முறை ஏற்படாது என்று கூறினார்.
Our reserves are 15% of GDP. We can pay back all the short term debt tomorrow.
நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் 15% சமமான நிதி வெளிநாட்டு முதலீட்டு கையிருப்பில் இருப்பதால் இந்தியா தேவைப்பட்டால் எப்போது வேண்டுமானாலும் அதன் வெளிநாட்டு கடன்களை தீர்த்துக் கொள்ள முடியும் என்றும் மத்திய வங்கியின் ஆளுநர் கூறினார்.
எகிப்தில் இஸ்லாமிய சகோதரத்துவ அரசியல் அணியின் இதுவரை காலமும் தலைமறைவாக இருந்த துணைத்தலைவர் இசாம் எல் அரியானை எகிப்திய போலீசார் தடுப்பு காவலில் வைத்திருக்கிறார்கள். இஸ்லாமிய சகோதரத்துவ அதிகாரிகள் பலர் மீதான வழக்கு எதிரும் திங்கட்கிழமை ஆரம்பமாகும் போது இவரும் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட இருக்கிறார்.
ஜெர்மனியின் முன்னாள் ஆட்சியாளர் ஹிட்லருக்கு அந்நாட்டின் நகரசபையொன்று 78 முன்னர் அளித்திருந்த கௌரவ பிரஜை அந்தஸ்தை தற்போது மீளப்பறித்துக் கொண்டிருக்கிறது. ஹிட்லர் உயிரிழந்ததன் பின்னர் அவருக்கான கௌரவ விருதும் காலாபதியாகிவிட்டது என்பதால் இப்போது அதனை மீளப்பெற வேண்டிய அவசியமில்லை என்று அதிகாரிகள் சிலர் முன்னர் வாதிட்டிருந்த போதிலும் கோஸ்லார் நகரசபையில் ஹிட்லரின் விருதை பறிக்கும் பிரேரணை ஏகமானதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த நகரசபை தனது கடந்த கால கரைபடைந்த வரலாற்றை மறைக்க பார்ப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் வாதிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தியரங்கின் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையின் திருகோணமலை மாவட்டத்தில் தென்னமரவாடி என்ற கிராமத்தில் போருக்கு பின்னர் மீள் குடியேறி வரும் தமிழ் மக்களின் காணிகள் அரசு திட்டம் ஒன்றால் பறிபோகும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த செய்திக்குறிப்பொன்றை தருகிறார் திருகோணமலையிலிருந்து செய்தியாளர் ரத்னலிங்கம்.
திருகோணமலை மாவட்டத்தின் எல்லைப்புற கிராமமான தென்னமரவாடி கிராமம் வடக்கு கிழக்கு மாகாணங்களின் எல்லைப்புற கிராமமாக அமைந்துள்ளது. 25 வருட காலத்தின் முன்னர் இந்த கிராமத்தில் இருந்த மக்கள் ஒட்டுமொத்தமாகவே தங்கள் கிராமத்திலிருந்து வெளியேறிய நிலையில் தற்போது படிப்படியாக மீள குடியேறி வருகின்றனர். இந்த நிலையில் இந்த கிராமத்தில் உள்ள 100 ஏக்கர் காணிகளை மகாவலி அபிவிருத்தி அதிகார சபைக்கு கையகப்படுத்தும் ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் தற்போது இடம்பெற்று வருவதாக தெரிவித்துள்ள கிழக்கு மாகாண சபையின் எதிர்க்கட்சித் தலைவர் எஸ் தண்டாயுதபாணி கிழக்கு மாகாண சபையின் மாதாந்த அமர்வில் அவசர பிரேரணை ஒன்றினை சமர்ப்பித்துள்ளார். குறிப்பாக மாகாண சபையின் கீழுள்ள காணிகளை மத்திய அரசு கையகப்படுத்த வேண்டுமானால் 13வது திருத்த சட்டத்திற்கு அமைவாக குறித்த மாகாண சபையுடன் கலந்தாலோசித்தே இதற்கான நடவடிக்கையினை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் கிழக்கு மாகாண காணி அமைச்சர் இது தொடர்பான சாத்தியமான சகல நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் எனவும் சபையில் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் மேலும் கூறுகையில்
தென்னமரவாடி கிராமத்தினுடைய சில காணிகளை மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை கையகப்படுத்தும் சில முயற்சிகளை அண்மையில் எடுக்கப்பட்டிருப்பதாக அறிகின்றோம். இந்த காணிகள் தென்னமரவாடி கிராம மக்களுடைய பூர்வீக காணிகளாகும். நீண்ட காலமாக அவர்கள் இடம்பெயர்ந்திருந்து பல்வேறு கஷ்டங்களையும் அனுபவித்து வந்த இந்த மக்கள் ஏறத்தாழ 25 வருடங்களுக்கு பின்பதாக இப்பொழுது மீள் குடியேறியிருக்கின்றார்கள். இவ்வாறு தாங்கள் மீள் குடியேறிய அந்த பிரதேசங்களிலே தங்களுடைய வாழ்க்கையை புதிதாக ஆரம்பித்திருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே அவர்களுடைய காணிகளை பறிக்கின்ற ஒரு முயற்சி எடுக்கப்பட்டிருப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே இது தொடர்பாக மாகாண சபையினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காகவும் மாகாண சபை இந்த முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கோரியும் மாகாண சபையினுடைய மாதாந்த கூட்டத்திலே ஒரு அவசர பிரேரணையை தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய சகல உறுப்பினர்களும் ஒருமித்து முன்வைத்திருந்தோம். முஸ்லிம் காங்கிரஸை சேர்ந்த திரு அன்வர் அவர்கள் இந்த பிரேரணையை வழிமொழிந்திருந்தார். இந்த பிரேரணையுடைய விவாதத்தின் பொழுது இந்த கிராம மக்களுடைய இந்த காணிகளை பறிக்கின்ற முயற்சி தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று நான் வலியுறுத்தி இருந்தேன். மத்திய அரசாங்கத்திற்குத்தான் காணிகளுடைய அதிகாரம் இருக்கின்றது என்று அண்மையில் உயர்நீதிமன்றம் விடுத்திருந்த ஒரு தீர்ப்பை வைத்துக்கொண்டு மாகாணங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருப்பதானது மாகாணத்தினுடைய காணி அதிகாரங்கள் முழுவதையும் நாங்கள் இழந்து எதிர்காலத்திலே இழந்துவிடக்கூடிய அபாயத்தை கொண்டு வரும். ஆகவே 13வது அரசியல் அமைப்பு திருத்தத்திலே மாகாணங்களுக்கு உரித்தாக்கப்பட்டிருக்கின்ற இந்த காணிகளுடைய பயன்படுத்தும் உரிமை அரச காணிகளை தமது பயன்பாட்டிற்கு மத்திய அரசாங்கம் கோருகின்ற பொழுது மாகாண சபைகளோடு கலந்துரையாட வேண்டிய தேவைப்பாடுகள் முதலியன அந்த 13வது திருத்த சட்ட மூலத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது, திருத்த சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே அவைகளை நாங்கள் பயன்படுத்த வேண்டிய தேவைகள் இருக்கின்றது. ஆகவே அந்த வகையில் அந்த 13வது திருத்த சட்டத்திலே எங்களுக்கு உள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி இந்த தென்னமரவாடி கிராம மக்களுடைய அந்த காணி பறிப்பை தடுத்திட வேண்டும் என்ற விளக்கங்களை நாங்கள் அங்கே முன்வைத்திருந்தோம். காணி அமைச்சர் அவர்கள் இந்த விடயம் தொடர்பாக மகாவலி அதிகார சபையோடு தான் உடனடியாக தொடர்பு கொண்டு அந்த மகாவலி அதிகார சபைக்கு தொடர்புடைய அமைச்சரோடும் தொடர்பு கொண்டு இந்த விடயங்கள் பற்றி தான் அவர்களோடு தான் பேச உள்ளதாக எங்களுக்கு தெரிவித்தார்
எனவும் கிழக்கு மாகாண சபையின் எதிர்க்கட்சித் தலைவர் எஸ் தண்டாயுதபாணி தெரிவித்திருக்கின்றார்.
திருவண்ணாமலையிலிருந்து ரத்னலிங்கம். இலங்கை தலைநகர் கொழும்பில் ஊடகவியலாளர்கள் கருத்தரங்கு ஒன்றில் கலந்து கொள்ள வந்த சர்வதேச ஊடகவியலாளர்கள் சம்மேளன நிர்வாகிகள் இருவர் இலங்கை குடிவரவு அதிகாரிகளால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வந்தன. இதுகுறித்து இலங்கை தமிழ் ஊடகவியலாளர்கள் ஒன்றிய தலைவர் நிக்சனிடம் கேட்டார் சிவகன்.
கொழும்பில் ஊடக அமைப்புகளினுடைய எதிர்கால வேலை திட்டம் தொடர்பான கலந்தாளர் ஒன்று நடைபெற்றது. அதிலே இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் ஜேர்னலிஸ்ட் அதாவது சர்வதேச பத்திரிகையாளர் சம்மேளனத்தினுடைய பணிப்பாளர் ஜக்கி பார்க், பிரதி பணிப்பாளர் ஜான் வாஷிங்டன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். இவர்கள் கலந்து கொண்டு எங்களுடைய ஊடக அமைப்புகளுடைய எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பான விடயங்களுக்கு ஆலோசனை வழங்கிக் கொண்டிருந்தார்கள். அந்த வேளையிலே கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த கலந்தாளர் நடைபெற்றுக் கொண்டிருந்த ஹோட்டலுக்கு விரைந்த குடிவரவு குடியல அதிகாரிகள் அந்த இரண்டு பேரையும் விசாரணை செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார்கள். அதற்கு கலந்து கொண்ட ஊடக அமைப்புகளின் பிரதிநிதிகள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அதன் போது வந்தவர்கள் எங்களையும் படம் எடுத்தார்கள், மண்டபத்தையும் படம் எடுத்தார்கள். அதன் போது சர்ச்சையை மேலும் அதிகரித்தது. இதன் காரணமாக வாத பிரதிவாதம் ஏற்பட்டன. அதனை அடுத்து இரண்டு வெளிநாட்டவர்களையும் அவர்கள் அழைத்துச் சென்றார்கள், தாங்கள் விசாரிக்க வேண்டும் என்று.
சரி, அவர்களை அழைத்துச் சென்றார் என்று கூறுகின்றீர்களே, என்ன காரணத்துக்காக அழைத்துச் சென்றார்கள்?
இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது இந்த வெளிநாட்டு பிரதிநிதிகள் எவ்வாறு இதிலே கலந்து கொண்டார்கள் என்ற கேள்வி எம்மிடம் அவர்கள் கேட்டார்கள். அதாவது குடிவரவு அவர்களுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. இந்த கூட்டம் எங்களுடைய ஊடக அமைப்புகள் இலங்கையில் இருக்கக்கூடிய ஏழு ஊடக அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து தங்களுடைய எதிர்கால வேலை திட்டம் தொடர்பாக கலந்தாடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் கொழும்பு வந்த பொழுது இதில் கலந்து கொண்டார்கள், அவ்வளவுதான் என்று கூறுகின்றோம். ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, விசாரிக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். அத்தோடு அவர்களுடைய கடவுச்சீட்டை பாஸ்போர்ட்டையும் அவர்களுடைய நாட்டின் அடையாளத்தையும் கேட்டிருந்தார்கள். நாங்கள் வழங்க மறுத்திருந்தோம். இதன் பின்னர் அவர்களை விசாரிக்க வேண்டும் என்று கூறி
இல்லை. பொதுவாக இலங்கைக்கு வருகின்ற வெளிநாட்டவர்கள் தாங்கள் என்ன காரணத்துக்காக வருகின்றார்களோ அதற்கான விசாவை பெற்று வர வேண்டும் என்பது விதி. ஒருவர் ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காகவோ அல்லது பிறருக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் ஆலோசனை சொல்வதற்காகவோ வருவதாக இருந்தால் அதற்குரிய பிசினஸ் விசா என்கின்ற தரத்தில் அவர் வர வேண்டும். இந்த விடயத்தில் அவர் என்ன விசாவில் வந்திருந்தார்?
அவர்கள் இருவருமே இலங்கைக்கு வருகிறது சுற்றுலா விசாவில் தான் இலங்கைக்கு வருகை வந்திருந்தார்கள். எங்களுடைய நிகழ்ச்சியை பங்கு கொள்வதற்காக அவர்கள் வருகை தரவில்லை. எங்களுடைய நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்ட பொழுது அதனை அறிந்து அவர்களை பார்வையிடுவதற்காக வந்தார்கள்.
ஆனால் அவர்கள் உங்களுக்கு ஆலோசனை கூறிக்கொண்டிருந்தாக கூறுகின்றீர்களே, அது அவர்களுடைய சுற்றுலா விசாவுக்கு புறம்பானது ஒன்றுதானே?
பார்வையிட வருகை தந்தது என்பதும் ஆலோசனை வழங்கியது என்பதும் அவர்களுடைய ஒரு தனிப்பட்ட முயற்சியை தவிர அவர்களை நாங்கள் அழைக்கவில்லை. அவர்களுக்கும் எதற்கும் சம்பந்தம் இல்லை. அவர்கள் கொழும்புக்கு வந்த இடத்திலே வருகை வந்திருந்தார்கள். எங்களோடு கருதுகளால் சில ஆலோசனைகள் வழங்கினார்கள், அவ்வளவுதான்.
ஏற்கனவே மார்க்ஸ் என்பவர் இந்தியாவில் இருந்து ஒரு கூட்டத்துக்காக இலங்கை வந்திருந்த பொழுது அவர் சுற்றுலா பயணிகளுக்கான விசாவில் வந்திருந்ததால் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதிலிருந்து அவர் தடுக்கப்பட்டார். அதுவும் செய்தியாளர்கள் சிலரால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு கூட்டம்தான். இப்படியான ஒரு முன்னுதாரணம் ஏற்கனவே இருக்கின்ற பட்சத்தில் சுற்றுலா விசாவில் வந்த ஒரு வெளிநாட்டவர்களை நீங்கள் எப்படி உங்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்கு அனுமதித்தீர்கள்?
தவறு இருக்கின்றது. ஆனாலும் கூட நாங்கள் இதனை ஒரு பெரிய ஒரு விடயமாக எடுத்துக் கொள்ளவில்லை. அதாவது இவர்கள் இங்கு வந்து எங்களுக்கு ஆலோசனை வழங்குவது என்பது தொடர்பானதிலே குடிவரவு கூடிய அதிகாரிகள் இவ்வளவு தூரம் இதை சீரியஸாக எடுப்பார்கள் என்று நாங்கள் நினைத்திருக்கவில்லை. அவர்கள் வந்த இடத்திலே எங்களுக்கு அவர்கள் நண்பர்கள் வந்தார்கள், பேசினார்கள், ஆலோசனை வழங்கினார்கள், அவ்வளவுதான்.
இலங்கை தமிழ் ஊடகவியலாளர்கள் ஒன்றிய தலைவர் நிக்சன். இலங்கையின் வடமாகாண மக்களின் வாழ்வாதார நடவடிக்கைகளுக்காக அமெரிக்க திட்டம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்கவாசன்.
இலங்கையின் வடபகுதியில் 5,000 குடும்பங்களுக்கு 4 மில்லியன் டாலர் நிதியில் வாழ்வாதார உதவிகள் வழங்கப்பட உள்ளதாக யாழ்ப்பாணத்திற்கு இன்று விஜயம் செய்து மாகாண முதலமைச்சரை சந்தித்து பேச்சுக்கள் நடத்திய இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் மிச்சல் சிசன் அவர்கள் கூறியிருக்கின்றார். இதுகுறித்து வடமாகாண முதலமைச்சருடன் கலந்துரையாடியதாகவும் அவர் யாழ்ப்பாணத்தில் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கின்றார். இங்குள்ள மக்களின் தேவைகள், அவர்களுக்குரிய அவசியமான விடயங்களை பூர்த்தி செய்வதிலும் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதிலும் முதலமைச்சரும் அவருடைய ஏனைய அமைச்சர்களும் எதிர்நோக்கியுள்ள சவால்கள் குறித்து நாங்கள் கலந்துரையாடினோம். அத்துடன் காணி பிரச்சனைகள் பற்றியும் நாங்கள் பேச்சுக்கள் நடத்தினோம். அதே நேரம் வடக்கில் மேற்கொள்ளப்படுகின்ற பல வேலை திட்டங்கள் பற்றியும் 5,000 குடும்பங்களுக்கு, குறிப்பாக பெண் தலைமைத்துவத்தை கொண்ட குடும்பங்களுக்கு அடுத்து வருகின்ற 2 வருடங்களில் நாங்கள் மேற்கொள்ள உள்ள வாழ்வாதார உதவிகள் குறித்தும் நான் முதலமைச்சருக்கு எடுத்து கூறினேன். ஆங்கில பயிற்சினரை மற்றும் யாழ் பல்கலைக்கழகத்தில் மேற்கொள்ள உள்ள நடவடிக்கைகள் குறித்தும் அவருக்கு தெரிவித்துள்ளேன். அனைத்து இன மக்களும் கௌரவத்துடனும் ஒற்றுமையாகவும் வாழக்கூடிய வகையில் ஐக்கியத்துடன் கூடிய ஜனநாயக நாடாக இலங்கை திகழ்வதற்குரிய ஒத்துழைப்பை வடமாகாண சபை வழங்கும் என்று எதிர்பார்க்கின்றேன் என்றார் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் மிச்சல் சிசான் அவர்கள். இந்த சந்திப்பு குறித்து கருத்து வெளியிட்ட முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள்,
எங்களுடைய சகல விதமான பிரச்சனைகளும் அவர்களுக்கு தெரியும். எப்பேற்பட்ட பிரச்சனைகளை போரின் பின்னால் எங்களுடைய மக்கள் முகம் கொடுக்க வேண்டியிருப்பது என்பதையும் அவருக்கு புரிந்துள்ளார். அதன் அடிப்படையிலே 5000 குடும்பங்களுக்கு பணம் கொடுத்து 2 வருடங்களில் அவர்களுக்கு ஒரு நல்லதொரு நிலையை ஏற்படுத்தக்கூடிய சில திட்டங்களை எல்லாம் அவர் வகுத்துள்ளார். அந்த திட்டங்கள் சம்பந்தமாக பேசினார். அதற்கான உதவிகளை தருவதாகவும் அறிவித்துள்ளார். எங்களுக்கு கல்வி, வாழ்வாதாரங்கள் இவை சம்பந்தமான பலவிதமான நன்மைகளையும் உதவிகளையும் பெற்றுத்தர அவர் வாக்களித்துள்ளார். அவர் மேலும் மேலும் எங்களுடன் தொடர்புகள் வைத்திருப்பதை நான் வரவேற்கின்றேன்
என தெரிவித்தார். வலிகாமம் வடக்கு கட்டுவன் பகுதியில் அதிவுயர் ராணுவ பாதுகாப்பு பிரதேசத்தில் பொதுமக்களின் வீடுகள் இடித்து அழிக்கப்படுவது பற்றி இந்த சந்திப்பின் போது அமெரிக்க தூதுவருக்கு எடுத்து கூறப்பட்டதா என்று செய்தியாளர் ஒருவர் வினவினார்.
இது சம்பந்தமாக சில விடயங்களை நாங்கள் அவர்களுக்கு எடுத்துரைத்தோம். ஆனால் இது அரசியல் விஷயமானது, அரசாங்கத்தோடு பேசி அதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமே ஒழிய இவற்றை வெளிநாட்டில் இருந்து வரும் அவர்களோடு நான் பேசி எதுவும் செய்ய முடியாது. ஆனால் இப்பேற்பட்ட நிகழ்வுகள் நடைபெறுவதை அவர்களுக்கு எடுத்துரைத்துள்ளேன். அதை மட்டும்தான் என்னால் கூற முடியும். ஆனால் அவரால் அது சம்பந்தமாக எந்த விதமான கருத்தும் வெளியிட முடியாது, வெளியிடவும் இல்லை. ஆனால் இது சம்பந்தமாக நான் திரு சம்பந்தன் அவர்களோடு முந்தநாள் பேசி ஜனாதிபதியுடன் பேசுமாறு நான் கேட்டிருக்கின்றேன். அநேகமாக நேற்று இன்று அவர் பேசியிருப்பார் என்று நம்புகின்றேன். அது சம்பந்தமான என்ன நடக்கின்றது என்பதை தெரிய வரும்போது உங்களுக்கு தெரிவிக்கின்றேன்
என்றார் விக்னேஸ்வரன் அவர்கள். இதேவேளை கொழும்பில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள பொது நல்லவாய மாநாட்டில் நீங்கள் கலந்து கொள்வீர்களா என்று செய்தியாளர்கள் அவரிடம் வினவினார்கள்.
இதுவரையில் அழைப்புகள் எதுவும் வரவில்லை. ஆனால் இது பத்திரிகைகளில் தான் குறிப்பிடப்பட்டுள்ளது. அழைப்புகள் வரக்கூடும், பார்க்க வேண்டும், அந்த நேரத்தில் யோசிப்போம்
என்றார் வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள். இதற்கிடையில் இன்று பிற்பகல் அவர் தனது அலுவலகத்தில் பணியில் ஈடுபட்டிருந்த போது உடல்நலம் பாதிக்கப்பட்டதை அடுத்து உடனடியாக யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு வைத்திய கவனிப்புக்கு உட்படுத்தப்பட்டார். அவர் நலமாக இருப்பதாக வைத்தியர்களும் மாகாண சபை அதிகாரிகளும் தெரிவித்திருக்கின்றார்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம் வழங்கிய இந்த குறிப்புடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது.
தமிழிசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இனி இந்திய குறிப்புகள். தமிழகத்தில் பரமக்குடியில் 2011 நடந்த கலவரங்களில் 7 பேர் போலீஸ் துப்பாக்கிச் சூட்டில் இறந்த சம்பவம் தொடர்பாக தமிழக அரசு நியமித்த சம்பத் விசாரணை கமிஷன் அறிக்கை இன்று சட்டப்பேரவையில் வைக்கப்பட்டது. இதுகுறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் டி என் கோபாலன்.
2011 பரமக்குடி துப்பாக்கிச் சூடு தவிர்க்க முடியாத சூழலில் நிகழ்ந்ததாக நீதிபதி சம்பத் கமிஷன் குறிப்பிட்டிருக்கிறது. அந்த ஆண்டு செப்டம்பர் 11 போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 7 பேர் உயிரிழந்தனர். அச்சம்பவம் மாநிலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தலித் மக்கள் மீதான அரசு வன்முறை என்று கூட சில தரப்பினரால் அது விமர்சிக்கப்பட்டது. ஆதி திராவிடர் வகுப்பைச் சேர்ந்த சிறுவன் பழனிக்குமார் கொலை செய்யப்பட்டதன் பின்னணியில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத் தலைவர் ஜான் பாண்டியன் பரமக்குடியில் உள்ள ஆதி திராவிடர் தலைவரான இமானுவேல் சேகரன் சமாதிக்கு செல்லும் வழியில் பச்சேரி கிராமத்திற்கு சென்று சிறுவன் பழனிக்குமாரின் இறப்பிற்கு வருத்தம் தெரிவிப்பதாக இருந்த நிலையில் அவரது வருகை மற்றும் பேச்சு இரு பிரிவினரிடையே மோதலை அதிகரிக்க கூடும் என்பதால் ஜான் பாண்டியன் மற்றும் அவரது ஆதரவாளர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தார்கள். அதே நேரம் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி சமாதிக்கு செல்ல அனுமதிக்கப்பட்டார். ஆத்திரமடைந்த ஜான் பாண்டியனின் ஆதரவாளர்கள் சாலை மறியலில் இறங்கினர். அவர்களுக்கும் டாக்டர் கிருஷ்ணசாமியின் ஆதரவாளர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது என்கிறது சம்பத் கமிஷனின் அறிக்கை. போலீஸ் மீதே கற்களும் செருப்புகளும் வீசப்பட்டன. தடியடி, கண்ணீர், புகை இவற்றுக்கு பிறகும் நிலைமை கட்டுக்கடங்காமல் போனதாலேயே கமுதி வட்டாட்சியர் துப்பாக்கிச் சூடு நடத்த உத்தரவிட்டார். எனவே வன்முறையை கட்டுப்படுத்தி அதனை பரவாமல் தடுக்க அத்துப்பாக்கிச் சூடு முற்றிலும் அவசியம் என்ற முடிவுக்கு தாங்கள் வந்ததாக ஆணையத்தின் அறிக்கை தெரிவிக்கிறது. மேலும் போலீசார் அளவற்ற பொறுமையினை கடைபிடித்தனர். துப்பாக்கிச் சூடு மட்டும் நடத்தாமல் இருந்திருந்தால் பேரழிவே ஏற்பட்டிருக்க கூடும். கலவரத்தில் இறங்கியவர்கள்தான் தவறாக நடந்து கொண்டனர். அவர்களது செயல்கள் மன்னிக்க கூடியதே அல்ல.
அத்தகைய சூழலில் காவல்துறையினர் நடந்து கொண்ட மெச்சத்தக்க முறையினை கமிஷன் பாராட்டுவதாக அறிக்கை குறிப்பிடுகிறது. தவிரவும் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு கருணை அடிப்படையில் தகுதிக்கேற்ப அரசு வேலையும் இழப்பீட்டுத் தொகையாக தலா 5 லட்சம் ரூபாயும் வழங்க உத்தரவிட்டதன் மூலம் தமிழக அரசு அளவில்லா கருணை காட்டியிருக்கிறது என்றும் சம்பத் கமிஷன் கூறியிருக்கிறது.
சென்னை செய்தியாளர் டி என் கோபாலன் வழங்கிய இந்த குறிப்புடன் செய்தி அரங்கம் நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது பலகணி. இன்றைய பலகணியில் தமிழ்நாட்டில் மத்தியதர மக்களை கவர மால்களில் மதுக்கடைகள் பெட்டகம் தயாரித்து வழங்குகிறார் சென்னையிலிருந்து டி என் கோபாலன்.
மதுபானங்களை கொள்முதல் செய்து விற்கும் தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் டாஸ்மாக் என்று அறியப்படும் தமிழக அரசு நிறுவனம் 2011-12 18,000 கோடி ரூபாய்க்கு மேல் வருவாய் ஈட்டியது. மாநிலத்தில் ஏறத்தாழ 7,000 தெருமுனை கடைகள் இருக்கின்றன. திரளான கூட்டம் எங்கும். பெருகி வரும் டாஸ்மாக்கின் வருவாய் நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படுவதாக அரசு கூறுகின்றது. ஆனால் ஆர்வலர்களோ அது கண்ணை விற்று சித்திரம் வாங்குவதாகும். அடித்தட்டு மக்களின் வாழ்வுதான் சீரழிகிறது. கடைகளின் எண்ணிக்கை வெகுவாய் குறைய வேண்டும். இளைஞர்கள் போதைக்கு அடிமையாக வண்ணம் பல்வேறு கட்டுப்பாடுகள் வேண்டும் என வாதிடுகின்றனர். இந்நிலையில் நடுத்தர வர்க்கத்தினரை பெருமளவில் சூண்டி இழுக்கும் மால்கள் எனப்படும் நவீன வணிக மையங்களிலும் டாஸ்மாக் கடைகள் துவங்கப்பட இருக்கின்றன. தெருமுனை டாஸ்மாக் கடைகளில் சென்று மது வாங்குவதற்கு முகம் துளிக்கும் நடுத்தர வர்க்க இளைஞர்களுக்கு இம்மால் கடைகள் வரப்பிரசாதமாக இருக்கும் என்று அரசு கூறுகிறது. சென்னையில் பரிச்சார்த்தமாக இப்போது எழும்பூர் பகுதியில் உள்ள ஆல்சா மாலில் மேல்தட்டு மக்களுக்கான இத்தகைய டாஸ்மாக் மையம் ஒன்று திறக்கப்பட்டிருக்கிறது. துவங்கப்பட்ட சில நாட்களிலேயே நல்ல வரவேற்பு. அக்கடை மேலாளருடன் ஓர் உரையாடல்.
எல்லா வெரைட்டிஸ் இருக்குது. ப்ரீமியம் ஐட்டம் ப்ளஸ் வந்து இம்போர்ட்டட் ஐட்டம். 360 1,005 வரைக்கும் இருக்குது ப்ரீமியம் ஐட்டம். இம்போர்ட்டட் பார்த்தீங்கன்னா வந்து 1,000 7,000 வரைக்கும் இருக்குது. இது வந்து 15 days தான் ஆகுது ஓப்பன் பண்ணி. ஆகையினால் வந்து எல்லா சரக்கும் வந்து கடிகன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொன்றா ஒன் பை ஒன்னா அவங்க கேட்குற சரக்குலாம் இன்னி கேட்குறாங்கன்னா மறுபடியும் அதை நாளைக்கு வந்து நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இது வந்து எங்களுக்கு தெரியாத பேரும் வந்து நிறையவும் வருது இம்போர்ட்டட் ஐட்டத்தில் வந்து எல்லாமே வருது. அது மாதிரி அவங்க கேட்கும் போது ஒன்று ஒன்றா அவங்க ஃபோன் நம்பரு ப்ளஸ் வந்து அவங்க என்ன ப்ராடக்ட் கேட்குறாங்க என்ன மாதிரி விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் எழுதி வச்சு நாங்கள் எங்கள் ஆஃபீஸ்க்கு அனுப்பின முடியும். அவங்க அதை வெரிஃபிகேஷன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவங்க அனுப்பிச்சி விட்றாங்க. இது இங்கே வந்து ஒன்லி வந்து 750 ml 1,000 ml இது மட்டும்தான் அலௌடு. எங்களுக்கு ஆஃபீஸ் இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து இது மட்டும்தான் அலௌடு. ப்ளஸ் வந்து இந்த குவார்ட்டர் ஆஃப் 180 ml இந்த எதுவுமே கிடையாது. ஒன்லி பார்சல் மட்டும். அது சாப்பிட்றதுக்கும் அலௌடு கிடையாது.
சரி, இவ்வளவு காஸ்ட்லியாக இருக்கே அதுக்கு மக்கள் வராங்களா
சார்? ஓப்பன் பண்ணி வந்து 15 days ஆச்சு. 15 days வந்து ஒரு 10 days வரைக்கும் எதுவுமே இல்லை. அதாவது வந்து பப்ளிசிட்டி கிடையாது, எந்த ஒரு ரிப்போர்ட்டர் கிடையாது, எதுவுமே இல்லாமல் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 bottles 10 bottles அந்த மாதிரி, அதாவது ஆவரேஜ் என்னன்னா ஒரு 5,000 6,000 7,000 இந்த மாதிரி வந்து போயிட்டுருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ஆட்லேருந்து தினத்தந்தி இன்று எல்லாமே நியூஸ் போட்ட பிறகு எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு நாள் வந்து 1 lakh, அதுக்கு நெக்ஸ்ட் டே வந்து 3 lakh, நேற்று வந்து 5 lakh, இன்னைக்கு எவ்வளோ ஆகும் என்ன ஆகும்னு சொல்ல முடியாது.
பியரும் வந்து தனியாக
பியர் இருக்குது, பட் வந்து கூலிங் கிடையாது, ஒன்லி பாம். ஆனால் பியர் வந்து கூலிங் வச்சேன்னா இங்கே சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே ப்ராப்ளம் வரும்னு சொல்லி எல்லாமே. இது வந்து ஒரு மால், எல்லாம் லேடிஸாக ஜென்ஸு கொஞ்சம் ஜென்டில் எல்லாமே வந்து போகிறோம். அதனால் வந்து கூலிங் வைக்கிறதில்லை, ப்ளஸ் வந்து பாரம் கிடையாது. ஆனால் ஜென்டில் வந்து வாங்குறதுக்கு வந்துட்டோம். ஏன்னா கஸ்டமர் வந்து விரும்புகிறாங்க இந்த மாதிரி டீசெண்டாக இருந்தால் ஓகேப்பா, எங்களுக்கு இது ரொம்ப திருப்தியாக இருக்குது. நாங்கள் எவ்வளோ ஆஃபீஸில் போகிறோம், எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறோம், ஆயிரத்தெட்டு டென்ஷன் இருக்குது. நாங்கள் வந்து எல்லா கடையிலையும் வந்து எங்களால் நின்று வந்து ஜனத்தில் வாங்க முடியாது. இப்படிங்கும் போது எங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்குது. இது சரியான ஒரு ஐடியா, நல்லா ஒரு கவர்மெண்ட் வந்து நல்லா பண்ணி வச்சுருக்குது.
வர்றவங்க யாரும் இங்கே குடிக்கிறதுக்கும்
முயற்சி பண்ணுறது கிடையாது. யாரும் வந்து அந்த மாதிரி ஐடியாவில் யாருமே இல்லை. இது வரைக்கும் அந்த மாதிரி நடந்ததும் கிடையாது.
ஞாயிறு காலை 10 மணி அளவிலேயே அச்சிறிய கடையில் வாடிக்கையாளர்கள் நிரம்பி வழிந்தனர். அவர்களுடன் பேசிய போது
10 ரூபா 5 ரூபா டீ கொடுக்கறதுக்கு எக்ஸ்ட்ரா டிப்பு தரணும், அப்புறம் அங்கே இடிச்சுக்கிட்டு ஆளுக்கிட்ட என்ன ரொம்ப பிரச்சனை பண்ணி ஒரு பாட்டில் வாங்கினோம்னா இவில் நாட் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு தேவையான பிராண்ட் எதுவுமே கிடைக்காது. அவன் தரது வாங்கிட்டு குடிச்சிட்டு போயிடணும். காசு கொடுக்கறது மாதிரி காசுக்கேற்ற மாதிரி தரமான பொருளும் கிடைக்கிறது கிடையாது.
இங்கே எல்லாம் நல்லா இருக்கு.
இங்கே வந்து சி மர்ச்சன்டைசிங் இஸ் லெஸ், அவ்வளோதான். ஆனால் சாய்ஸஸ் லெஸ் ஹியர், யூ கேன் இன்க்ரீஸ் அண்ட் நீங்கள் நிறையா வச்சிங்கன்னா இன்னும் பீப்புள் வில் கம் அண்ட் பை இட்.
இதனால வந்து மால்ஸுக்கு வர மற்ற கஸ்டமர்ஸுக்கு இன்கன்வீனியன்ஸ் எதாவது இருக்குமா?
ஐ டோன்ட் திங்க், பிகாஸ் இங்கே வந்து யாரும் குடிக்கிறது கிடையாது, பாரும் கிடையாது. Only purchase, you buy and go. It's a welcome move.
Usually, கடைக்கிற பிராண்ட்ஸ் தான் இங்கே வச்சிருக்காங்க, ப்ரீமியம் பிராண்ட்ஸாக இருந்தாலும். இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா, ஐ திங்க் வைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரேஞ்சஸ் வந்து இருக்குது. ஸோ யூஸ்வலாக நமக்கு வந்து வைன் கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். நீங்கள் உங்கள் பிராண்டி விஸ்கிங்கிறது வந்து நீங்கள் எப்படியாவது வாங்கிடலாம். பட் ஈவன் பூட்லேகர்ஸ், தட் இஸ் தி பிளாக் மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்தாலும், சந்தைகளில் பார்த்தாலும், உங்களுக்கு வைன் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் சிட்டியில். ஸோ மால்ஸுக்கு வர க்ரௌடு வந்து ஹையர் மிடில் கிளாஸ், அதாவது உயர்தர மக்கள் தான் வருவாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சு தான் அவங்க வந்து இங்கே வைக்கிறாங்க. அல்சா மால் பார்த்தீங்கன்னா ஒரு பழமையான ஒரு மால், அதாவது ரொம்ப முதல்ல வந்து இது இந்த நகரத்தில் வந்த மால்களில் ஒரு மால் வந்து அல்சா மால், ரொம்ப வருடமாக இருக்குது. ஆனால் இந்த பெரிய மால்கள் வந்த பிறகு வந்து இங்கே வர கூட்டம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்தது. இப்போ நீங்கள் இந்த கடை திறந்தவுடனே பார்த்தீங்கன்னா இங்கே வர கூட்டங்கள் ஜாஸ்தி ஆகிடுச்சு. மால்ஸ் உள்ள வைக்கிறதுக்கான கான்செப்ட் என்னன்னா, அந்த ஹையர் மிடில் கிளாஸ் க்ரௌடு, அந்த அப்பர் கிளாஸ் க்ரௌடு வந்து ஜாஸ்தி வருவாங்க. ஸோ இட் பிகம்ஸ் ஈஸியர் ஃபார் தெம் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே. பட் அப்படி தான் இருக்குமாங்கிற நான் அதனால தான் உங்களுக்கு சொன்னேன். அதாவது சாதா டாஸ்மாகில் கிடைக்கிற பொருட்கள் தான் ஜாஸ்தி இங்கே இருக்குது இப்பொழுதுக்கு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அங்கே இருக்கிற கஸ்டமர்ஸால் இதையும் ஆக்சஸ் பண்ண முடியும் ப்ரைஸ் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும்.
மது பழக்கத்தினை எதிர்த்து பல்வேறு முன்முயற்சிகளை எடுத்து வரும் ஆர்வலர் பாடம் நாராயணன், டாஸ்மாக் கடைகள் அமைந்திருக்கும் இடங்கள் மற்றும் அவற்றின் செயல்பாட்டின் பல்வேறு அம்சங்கள் இவற்றை எதிர்த்து தான் தொடுத்திருக்கும் வழக்குகள் நிலுவையில் இருக்கும் போது மால்களில் கடைகள் அமைக்க துவங்குவது தவறு. இது இத்துடன் நிற்காது. விரைவில் மல்டிபிளெக்ஸ் எனப்படும் நவீன திரையரங்குகளிலும் இவை தோன்றக்கூடும் என அஞ்சுகிறார்.
கடைகள் மட்டும்தான் திறந்திருக்காங்க, இதற்கு எதிர்ப்பு இல்லைன்னா அதையே பாராவும் மாத்துவாங்க. இதுக்கும் எதிர்ப்பு இல்லைன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளெக்ஸ் சினிமா தியேட்டர்லேயும் அந்த கடைகளையும் பார்களையும் கொண்டு வருவதற்கான ஒரு அழுத்தம் ஏற்கனவே இந்த மாதிரியான திரையரங்க உரிமையாளர்கள் கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய வருமானத்தை பெருக்குவதற்காக அங்கேயும் வர ஆரம்பிக்கும்.
இத்தகைய மையங்கள் இளைஞர்கள் மேலும் போதைக்கு அடிமையாகவே வழிவகுக்கும், தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்கிறார் அவர்.
மேற்கத்திய நாடுகள் வந்து மனித உயிர்கள் மனித வளத்தில் வந்து மிகப்பெரிய விலையை கொடுத்திருக்கிறார்கள், கொடுத்து தான் இன்றைக்கு கட்டுப்படுத்தி ஓரளவுக்கு முன்னேறி இருக்கிறார்கள். ஜெர்மனி, இங்கிலாந்து, அமெரிக்கா உட்பட பல்வேறு நாடுகளில் வந்து இளைஞர்கள் வந்து பெரிய அளவில் உயிர்களையும் அவங்களுக்கு வாழ்வு முறை நோய்களுக்கும் இது கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய முன்னேற்றம் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறதுன்றது தெரியும். அதற்கப்புறம் பல்வேறு கட்டுப்பாடு நடவடிக்கைகள் எடுத்து இன்றைக்கு மேற்கத்திய நாடுகள் ஓரளவு முன்னேறிக்கிறது. வளர்ந்து வரும் ஒரு இந்தியா வந்து இன்றைக்கி லைஃப் ஸ்டைல் டிசீஸ்னு சொல்லுவாங்க, வாழ்வு முறை சார்ந்த நோய்களில் வந்து பெரிய அளவில் சிக்கல் இருக்கிற போது இன்றைக்கு இந்த மாதிரி இதில் வந்து மாலில் கொண்டு வரும்போது என்ன ஆயிடுதுன்னா, மிடில் கிளாஸ் இளைஞர்கள், ஐடி செக்டரில் இருக்கிற இளைஞர்கள், அவர்கள் போய் வந்து வாங்குவதற்கு விற்பனையை அதிகரிப்பதற்கான ஒரு நடவடிக்கை. இதை வந்து ஒரு சிலர் வரவேற்கிறாங்கன்னா என்னென்னா, அவங்களுக்கு வந்து இன்றைக்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்றது அஃபோர்டபுளாக இல்லை. அதே சமயத்தில் லோக்கல் டாஸ்மாக் கடைகளுக்கு வருவது வந்து அவங்களுக்கு கூச்சமாக இருக்கிறது. அப்போது அவங்களுக்கு வந்து இது ஒரு மார்க்கெட்டு கிடைக்கிற போது அவங்களால நிறைய வாங்க முடியுன்ற ஒரு டிட்டரன்ஸ் எதுவும் இல்லாமல் எளிமையாக எல்லாரும் ஐடி செக்டரில் இருக்கிறவங்க, வளர் இளம்பருவத்தினர், கல்லூரி மாணவர்கள்லாம் வாங்குவதற்கான ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஆகும்பொழுது இன்றைக்கு என்ன ஆகும்னா, இந்த கல்வி பெற்று முன்னேற வேண்டிய ஒரு நடுத்தர வர்க்க இளைஞர்கள் நோயாளிகளாக மாறுவதற்கான வாய்ப்புகளை வந்து அரசு உருவாக்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வந்து வாழ்வு முறை நோய்கள், சுற்றுச்சூழல் சீர்கேடுகள்ன்ற மாதிரி பல்வேறு பிரச்சனைகளில் வந்து இன்றைக்கு இந்தியா சிக்கி கொண்டிருக்கிற போது, படித்து முன்னேற வேண்டிய இளைஞர்கள், மனிதவளமாக வேண்டிய இளைஞர்களுக்கு வந்து அவங்கள திசை திருப்பி இந்த மாதிரியான மால்களில் போய் ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்டாக இந்த பார்கள்லையும் பப்புகளையும் போய் இந்த மாதிரி போய் அவங்கள வந்து நெருக்கடியில் சிக்க வைப்பது என்பது ஒரு நலம் சார்ந்த ஒரு ஆளுகைக்கான ஒரு அழகே இல்லை. இது வந்து அரசு செய்யக்கூடாது. அரசுக்கு வந்து இன்றைக்கு மது தொடர்பான எந்த ஒரு கொள்கையும் இல்லை. விற்பனையை அதிகரித்து அது மூலமாக அரசுக்கு வருவாயை பெருக்குவது மட்டுமே ஒரே கொள்கையாக இருக்கிறதே தவிர, இதிலிருந்து இளைஞர்களுடைய சுகாதாரத்தை, அவர்களுடைய மேம்பாட்டை எப்படி தக்க வைத்துக் கொள்வது என்பதற்கான ஒரு பார்வையை புரிதலோ இல்லவே இல்லை என்பது தான் வருத்தத்துக்குரிய விஷயம்.
மால் டாஸ்மாக்குகளை எதிர்த்து நீதிமன்றத்திற்கு செல்ல இருப்பதாகவும் நாராயணன் நம்மிடம் தெரிவித்தார். அரசு அதிகாரிகளோ எல்லாமே கட்டுக்குள் வைக்கப்படும், கவலைப்பட தேவையில்லை என்கின்றனர்.
தமிழ்நாட்டில் மத்திய தர மக்களை கவர மால்களில் மதுக்கடைகள் பெட்டகம் தயாரித்து வழங்கியவர் டி என் கோபாலன். நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன் தற்பொழுது வந்துள்ள செய்தி ஒன்று விமல் சொக்கநாதன்.
பிரிட்டனில் பத்திரிகைகளை கட்டுப்படுத்துவது பற்றிய அரச பட்டயம் மகாராணியாரின் கையொப்பத்திற்காக அனுப்பப்படும் அங்கீகாரத்தை பெறுமுன்னர் அதனை தடுக்க பிரிட்டிஷ் பத்திரிகையின் கூட்டமைப்பு இன்று காலை மேற்கொண்ட நீதிமன்ற முயற்சி தோல்வி கண்டிருக்கிறது.
தற்போது வந்த செய்தியை கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.